ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்வின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் தேவார சிறப்பு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அடுத்தபடி இந்த திருஞான சம்பந்தருடைய இரண்டாவது திருமுறையில வைத்தீஸ்வரன் கோயில் பதிகம் வருகிறது இல்லையா. வைத்தியநாத பெருமான் அந்த ஊர்ல இருக்கிற சிவன் மலை இமயமலையிலிருந்து அவர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வரும்பொழுதே கையில ஒரு மண் எடுத்து கொண்டு வந்தார் என்றும், அந்த அம்பாள் ஒரு தைலம் எடுத்துக்கொண்டு வந்தாள் என்றும் ஒரு வரலாறு உண்டு. அதனால்தான் அந்த அம்பாளுக்கு தைலாம்பிகை என்று ஒரு பேரும் உண்டு இல்லையா. தையல் நாயகி என்று பேர் உண்டு, தைலாம்பாள் என்று ஒரு பேர் உண்டு. இப்பவும் வைத்தீஸ்வரன்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு புத்து மண்ணு கொடுப்பான். அந்த புத்து மண்ணு சாமிக்கு சாத்தி கொடுக்கறான். முன்னெல்லாம் எனாமா கொடுத்திருந்தாங்க, இப்ப விலைக்கு கொடுக்கறான், பரவாயில்ல. அந்த மண்ணை சாப்பிட்டா கூட நமக்கு உடம்புக்கு நல்லது என்று சொல்லுவார்கள். அத வள்ளற் பெருமான் சொல்லுவார், வாயிலே மண் போட்டு வாங்குவார் அம்மானை அப்படிம்பார். ஆமா, அந்த மண்ணை சாப்பிட்டாலும் நமக்கு சரியா போயிடும் உடம்பு. வைத்தியநாத பெருமான் வேறு. அந்த ஊருக்கு ஒரு பதியம் பாடியிருக்காரு சுவாமி.
கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த தடைமுடி எம் பெருமான குறையுமிடம் மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த தடைமுடி எம் பெருமான உரையுமிடம் தள்ளாத சம்பாதி சடா என்பார் தாம் இருவர் உள்ளானார்க்கு அறையனிடம் புள்ளிருக்கு வேலூரே
வராது. சம்பாதி ஜடாயு ராமாயணத்தில் ஒரு சம்பாதி ஜடாயு அங்கு பூசப்பட்ட இடம். ஆனா தான் புல் என்று சொல்லிவிடுகிறார். புல் என்பது பறவை இல்லையா. ஆமா, புல் இருக்கு. இருக்கு என்பது வேதத்தில் ஒன்று, அதுவும் பூசை செய்தது சிவன். சிவனை புல் இருக்கு, வேல் என்பது ரெண்டு பேர். கருவேல்னு சொன்னா மன்மதன், செவ்வேல்னு சொன்ன முருகன். முருகன் பூசை செய்த இடம் அது. ஊர் சூரியன். இந்த நாலு பேரும் பூசை பண்ணதுனால இந்த வரலாறு நல்லா உள்ளடக்கி. என்ன வயசு திருஞான சம்பந்தருக்கு? என்ன வயசு? 3 வயசுல பாட ஆரம்பிச்சார், 16 வயசுல ஆண்டவன் திருவடியை சேர்ந்து விட்டார் என்று வரலாறு. இதுக்குள்ள இந்த வரலாறு தெரிந்து அவன் உணர்த்தினான் இப்படி சொல்லிவிடுறா அப்படின்னு. அதத்தான் பின்னர் ஒரு இடத்துல சொல்றார், தனதுரை எனதுரையாக. நான் சொன்னதெல்லாம் அவன் சொன்னது. பின்னால இருந்து அவன் குரல் கொடுத்தான், இவர் வாயை அடிச்சு விட்டார். அதத்தான் அவர் சாமி ஒத்துக்கிறார். சாமியே ஒத்துக்கிறார், அத நான் பாடவில்லை, அவன் தான் என்னை பாடுவித்தான் அப்படின்னு சொல்றார் சாமி. ஸ்ரீ இளம்பையன் கோட்ட ஒரு பதிகத்துல. ஆமா,
கல்லார்ந்த பூங்கொன்றே மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த தடைமுடி எம் பெருமானார் உரையுமிடம் கல்லாய சம்பாதி சடா என்பார் தாம் இருவர் உள்ளானிடம் புள்ளிவிட்டு வேலூரே
சாமிக்கு தையலாம்பிகைன்னு பேர் அங்க. அதையும் அவர் சொல்ல தவறதே இல்லை. தேவாரத்துல அம்பிகையை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போறார். ஏன், பால் குடிச்சவர் இல்லையா? அவள் தானே பால் கொடுத்தாள் இல்லையா? ஆமா, அது அவர் மறக்கவே இல்லை. போகமார்த்த புன்முலையாள் உண்ணாமுலையாள் உமையாளுடன் உடனாகிய ஒருவன் அப்படின்னா நிறைய வருகிறது. அந்த மாதிரி சிவனை சொல்லுகிற இடத்துல எல்லாம் அம்பிகையும் சொல்லிக்கிட்டே போறார் அவர்.
தையலாள் ஒரு பாகம் தடைமேலாள் அவளோடும் ஐயன் சேர்ந்து உடல்வான் ஓர் அந்தனார் உரையுமடம் மெய் சொல்லாய் ராவணனை மேலோடி இடழித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரே பன்னொந்த இசைபாடும் அடியார்கள்.
இந்த சமயத்துல ஒரே ஒரு பாட்டு நான் நினைப்பு விட்டுறேன். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற அம்பிகை தையலாம்பிகைன்னு பேரு. இந்த ஞான சம்பந்தம் என்று ஒரு பத்திரிகை வருகிறது அல்லவா தருமபுர மடத்திலிருந்து, அது நல்ல அரிய கருத்துக்கள்லாம் வருகிறது. இந்த ஞான சம்பந்தம் என்று ஒரு மாதாந்திர பத்திரிகை, அதுல ஹிந்துக்கள் எவ்வளவு உயர்வுன்னு இந்த மாசம் எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதுல அந்த தையலாம்பியை பற்றி என்ன வருகிறது, உன்னுடைய திருவடியை நான் சேர்ந்து விட்டேன், உன்னுடைய திருவடியில நான் வந்து சேர்ந்து விட்டதுனால எருமை மாட்டான் என்னை என்கிட்ட வரமாட்டான். எருமை மாட்டான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், யமன். அவன் வரமாட்டான் என்று நான் எண்ணி விட்டேன். ஆனா நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு கேட்கிறார். பாட்டு கருத்து எப்படி இருக்கு பாத்தீங்களா, தாழ்த்தாமரையினில் சரணடைந்தேன் எருமை நிலை தாழ்வு எருமை மாட்டான் இனி வரமாட்டான். இன்னொன்னு அயனும் மறித்து எழுத மாட்டான் என்று எண்ணி கடிப்படைந்தேன் உன் மனம் என்னையோ பாட்டால் மகிழன்னையே தையல் நாயகி பார்த்தருளேயே. அயனும் எழுத மாட்டான் எருமை மாட்டானும் என்பதை வரமாட்டான் அப்படின்னு நான் எண்ணிவிட்டேன், நான் சந்தோஷப்பட்டு விட்டம்மா, உன்னுடைய கருத்து என்னம்மா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த ஊர்ல இருக்கிற முருகனுக்கு செல்வ முத்துக்குமர சுவாமின்னு பேரு. பெரும் முத்துக்குமர சுவாமி அல்ல, செல்வ முத்துக்குமர சுவாமி. அந்த சாமியை அப்படி செல்லமாவே வைத்திருக்கிறார்கள். சாமி புறப்பட்டு வந்ததுன்னா நடபாவாட போட்டு அது மேலதான் சாமியை தூக்கிட்டு வருவான். எப்ப பார்த்தாலும் அந்த மயில் விசிறி போட்டு விசிறிக்கிட்டே இருப்பான். கிட்டியில ஒரு அபிஷேகம் நடக்கும் அந்த முத்துக்குமர சுவாமிக்கு. இந்த லோகத்துல ஒரு அபிஷேகம் நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாவது அந்த அபிஷேகம் நடக்கும். எத்தனையோ ஆண்டுகளாக 1936லயோ 1937லயோ அந்த அபிஷேகத்தை பார்த்தேன். இன்னைய வரலையும் அந்த அபிஷேகம் அந்த கிட்டியில நடக்குதுயா? அப்படி அதான் ஆச்சரியம். அன்னையிலிருந்து இன்னைய வரலையும் பாலுன்னா குடம் குடமா? ஆமா, அப்படி அபிஷேகம் பண்றாங்க. அதுல இன்னொன்னு, இப்ப இருக்கிற பண்டார சன்னதிக்கு மிந்தி இருந்தவர் அந்த சாமிகிட்ட ரொம்ப ஈடுபாடு உடையவர். ஆமா, அப்படி இப்படிதான் மண்டபம் இருக்குன்னு வச்சுங்கோ, என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தெற்குமா அந்த மண்டபம் இருக்கு, சுவாமியை வச்சு அபிஷேகம் பண்றது, கிழக்குமா வச்சுதான் அபிஷேகம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வடக்குமா வச்சுதான் அபிஷேகம் பண்ணணும், இது நியதி. அப்படி கிழக்குமாமா வச்சு அபிஷேகம் பண்ணாங்க. அப்ப கிழக்குமாமா இப்படி சாமி இருந்ததுன்னா சாமியினுடைய பார்வை எல்லாருக்கும் நல்லா தெரியாது. இது எண்ணில்லாத ஆண்டுகள் இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த இப்ப இருக்கின்ற முன்னிருந்த பண்டார சன்னதி யோசனை பண்ணினார், சாமி இப்படி திரும்பி இருந்ததுன்னா எல்லாரும் சாமியை நல்லா பார்ப்பாங்களே, இப்படி இருக்கே, இது எண்ணில்லாத ஆண்டுகளா இப்படி இருக்குது, இது அப்படி திருப்பி வச்சா என்ன அப்படின்னு நினைச்சார். உடனே தான் திருப்பி வைக்கல, வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சார். நினைச்சுட்டு என்ன பண்ணார், முத்துகோர் சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சீட்டு போட்டு பார்த்தார். நீ கிழக்குமா நீ தெற்கு முகமா இருந்து அபிஷேகம் பண்ணிக்கிறியா அப்படின்னு எழுதி கேட்டார். கேட்ட போது தெற்கு முகமா இருந்து பண்ணிக்கிறேன்னு வந்து சாமி திருப்பி வச்சுட்டார். எப்படி பதில் சொல்றாரு பாத்தீங்களா? ஆமா, உடனே சாமியை திருப்பி வச்சுட்டார். அப்படி இருந்த ஜனங்கள் பூரா துடிச்சு போயிட்டாங்க, என்ன சாமி இப்படி திருப்பி வச்சுட்டாங்களே, சாமி இப்படி திருப்பி வச்சுட்டாங்க. உடனே மைக்கில் சொல்லிட்டார், சாமியை கேட்ட சாமி இப்படி இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் தான் திருப்பி வச்சேன்னுட்டார். எல்லாரும் ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி ஒரு அபிஷேகம் நடக்கும், இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பண்டார சன்னதி என்ன பண்ணினார், அப்ப நான் அவங்கள்ட்ட வேலைக்காரனா இருந்தேன், வேலைக்காரனா இல்லாமலேயே நான் இப்ப அவங்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறேன். நிச்சயமா எனக்கு ஊரே வேறு, நான் தருவர சாமினான்னு வச்சுக்கிட்டேன். காரணம் என்ன, இந்த உடம்பை வளர்த்தார்கள் அவர்கள். 3 வேளை சோறு போட்டு எனாமா பாட்டு சொல்லி கொடுத்தாங்க, ஒரு பைசா காசு கிடையாது. சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய், வருஷத்துக்கு 4 வேட்டி 4 துண்டு. 1941 அந்த பார்த்தால தொடங்கினாங்க, இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 15 பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னையும் வளர்த்தார்கள். எத்தனையோ மாணவர்களை வளர்த்தார்கள் அவர்கள் இல்லையா? அதனால தான் தர்மபுரம் வச்சுக்கிட்டேன். ஆமா, எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் வேலாயுத ஒருவர், சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்தார். சம்பளத்துக்கு வேலை பார்த்தமே ஏனோ தானா கூட வேலை பார்த்திருக்கலாம் இல்லையா? ஆமா, தேவாரத்தை அவர் எப்படி சொல்லி கொடுத்தார் நான் எண்ணி பார்க்கிறேன். இப்போ தேவாரத்தை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லி அதை சிரேட்ல எழுதணும். பாட்டை எழுதுறதுக்கு அப்புறமா அந்த பாட்டினுடைய பொருளை எழுதணும். எழுதி கொண்டாந்து அவர்கிட்ட காட்டணும். காட்டினாதான் ஒத்துக்குவார், இல்லாட்டா ஒத்துக்க மாட்டார். இப்படி எல்லாம் அந்த மாணவர்களை தயார் பண்ணினார் அவர். ஆமா, பாடம் அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தார் நான் நினைக்கும் போதெல்லாம் என்னால தாங்கவே முடியல. இந்த முத்துக்குமர் சாமி பேர்ல அந்த தருமபுரம் மடத்துல 10வது சன்னிதானம் ஒரு எல்லாருமே அருளாளர்கள் தான் நிச்சயமா. ஆதி குருமூர்த்தி ஜீவ சமாதி அந்த ஊர்ல, ஆதி குருமூர்த்தியும் 2வது சன்னிதானமும் ஜீவ சமாதி, உயிரோடு இருக்கிறார்கள் என்பது நியதி. சில பேர் அவர்களை பார்த்தவர்கள் கூட உண்டு, இப்பவும் இரவிலே நடமாடுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அதுல 10வது சன்னியானம் ஒரு 150 பாட்டு திரு அருட்பா என்ற பெயர்ல பாடியிருக்கார். அவர் இருந்தது 700 ஆண்டுகளுக்கு முந்தி, அப்பவே திரு அருட்பான்னு பெயர் வச்சிருக்கார். அதத்தான் பின்னால வந்த வள்ளர் பெருமான் தன்னுடைய நூலுக்கு திரு அருட்பா என்று வைத்துக் கொண்டார். திருப்புகழ் என்ற சொல்லு கூட தேவாரத்தில் கையாளப்படுகிறது. திருப்புகழ் விருப்பால் அழியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார். திருப்புகழ் என்ற சொல்லு இன்னைக்கு திருப்புகழுக்கு தான் இருக்கிறது. ஆனா ஆண்டவனுடைய புகழுக்கே திருப்புகழ் என்ற பெயர் இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரத்தில் வருகிறது இந்த சொல், சொல்லாட்சி அதிலேயே வருகிறது. ஆக அவர் என்ன பண்ணினார், அந்த முத்துக்குமர் சுவாமி பேர்ல ஒரு 10 பாட்டு பாடினார். அழகான பாட்டு. அந்த ஊருக்கு போன போது முருகன் என்ன பண்ண, அவரை கூப்பிட்டு என் பேர்ல பிள்ளை தமிழ் பாடு அப்படின்னு சொல்லிவிட்டான். முத்துக்குமர் சுவாமி குமரன் சுவாமிகளை என் பேர்ல பிள்ளை தமிழ் பாடு, பொன்பூத்த குடுமி அப்படின்னு சொல்லிவிட்டான். சொல்லும் எடுத்து கொடுத்து விட்டான். உலகலாம்னு சேக்கிடாருக்கு எடுத்து கொடுத்தது போல பொன்பூத்த குடுமி பாடு அப்படின்ட்டார். அவர் பிள்ளைத்தமிழும் இனிக்கும். ஆமா, இனிக்கிற பிள்ளைத்தமிழ். பிள்ளைத்தமிழ் சொன்னாலே குமரன் சுவாமிகள் தான் இல்லையா? அவர் தருமபுரம் மடத்து சிஷ்யர் முத்துக்குமர, இது குமரன் சுவாமிகள் முத்துக்குமர சுவாமி இது தருமபுரம் மடத்து 4வது சன்னிதானத்தை உபதேசம் கேட்டவர். ஆமா, 4வது. அதனால்தான் இப்போ அந்த குமரன் சுவாமிகள் பரம்பரை தான் திருப்பனந்தாள் மடம், தருமபுரம் மடத்துக்கு சிஷ்ய மடம் அது. குமரகுரு சுவாமிகள் பண்டார மும்மணி கோவில்னு ஒரு நூல் எழுதுறார். அந்த 4வது சன்னிதானத்து பேர்ல என்ன எழுதுறா தெரியுமா? எனக்கு இந்திராதி பதம் வேண்டாம், சந்திர சூரியர்கள் பதம் வேண்டாம், எனக்கு ஒன்றே ஒன்று தேவை, அதனை கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார். அது என்ன தெரியுமா? அந்த மடத்துல சாப்பிட்டு வெளியே தூக்கி எழுதுறாங்கல்ல இலை, எச்சில் இலை, அதை நட்டக்கூடிய நாய்ப்பிறவி எனக்கு கொடுப்போம் அப்படிங்கிறார். எப்படி தன்னுடைய குருநாதனை மதிக்கிறார் பார்த்தீங்களா அவர்? ஆமா, உன்னுடைய அடியார்கள் சாப்பிட்டு வெளியில தூக்கி எறியறாம்பாரு இலை, அதை நட்டக்கூடிய நாய்ப்பிறவி எனக்கு கொடு, அது போரும். மாசிலாமணி தேசிகா அப்படின்னு சொல்றார். அப்படி ஒரு அற்புதமான மூர்த்தி அந்த தருமபுரம் மடத்தில் வருகிறவர்கள். நான் அங்கே இருந்து அனுபவித்தவன் ஆனதுனாலே இந்த 25வது சன்னிதானம் இவருக்கு முந்தி இருந்தவர் ஒருத்தர். அவர் ஒரு நாள் ஒரு ஐயங்கார் மேனேஜராக இருந்தார். அவர் தாசில்தாராக இருந்தவர், ரிட்டையர்டு அங்கே இருந்தார். ஒரு நாள் வந்தார் அவர். இந்த ஐயங்கார் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டார். நான் சாப்பிட்டு 40 வருஷம் ஆச்சு அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டார். சாப்பாடு சாப்பிட்டா என் உடம்புக்கு ஏத்துக்கல, எதுவும் எனக்கு ஏத்துக்காது, அதனால இளநீர் சாப்பிடுவேன், பால் கூட நான் சாப்பிட்றதில்ல, அப்படி ஏதோ அந்த தண்ணீர் மாதிரி இருக்கிறத சாப்பிடுவேன், அவ்வளவு சாப்பிட்டார். அப்படியா? எங்க பஞ்சுகட்டில் போய் நீ சாப்பிட்டு வா, அடியார்களோட உட்கார்ந்து சாப்பிடு, அந்த சாப்பாடு உனக்கு தொந்தரவு பண்ணினா நீ இனிமேல் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டார் அவரு. அந்த மடத்துல ஒரு மேனேஜரா இருக்கிற வரைக்கும் அந்த பந்திக்கட்டிலே சாப்பிட்டு இருந்தார். என்ன அவ்வளவு பெரிய தவ சேஷ்டர்கள் சாப்பிட்ட இடம் இது. ஆமா, அந்த பந்திக்கட்டுக்கு அப்படி ஒரு மரியாதை உண்டு அங்க. அப்படி அந்த மடத்தினுடைய பெருமை. அப்படி கோரோர் சுவாமிகள் அந்த எச்சி இலையை நக்கக்கூடிய பிறவி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். அவ்வளவு பெருமையுடையது அந்த பந்திக்கட்டு என்று சொல்வார்கள். இப்ப மறுபடியும் திருஞான சம்பந்த தேவாரத்துக்கு போவோம்.
கீதத்தை மிகப்பாடும் அடியாக குடியாக,
கீதத்தை நன்றாக பாடுகிறவன்ட்ட நீ குடியாக இருக்கிறாய் அப்படின்னு நினைப்பூட்டுறது. அதத்தான் திருநாவுக்கரசர் சொல்வர், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். வாயினால் தானே பாட முடியும், வாயார அப்படின்னு சொன்னா அந்த சொற்களை ஒழுங்காக சொல்றவன்கிட்ட நீ குடி இருக்கிறாய். தேவாரத்தில் கூட இப்ப கூட ஒழுங்கா ஒருத்தன் பாட்ட சொன்னான்னா நிச்சயமா மக்கள் கேட்பாங்க. அது சங்கீதத்திலையும் இல்ல, தாளத்திலையும் இல்ல, ராகத்திலையும் இல்ல, பாட்ட ஒழுங்கா சொல்லிட்டா போகும் இல்லையா. சொல்லுல தான் இருக்கிறதுன்னு நான் நினைத்தேன். நிச்சயமா அதான் உண்மையும் கூட. ஆமா, எழுத்து எழுத்தா சொன்னால் மக்கள் காதலே போய் சேர்ந்து விடும். இந்த வித்தைய நான் எண்ணினேன், செய்துகிட்டு இருக்கேன். அதத்தான் சாமி சொல்றார், கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக, பாதத்தை கொட நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம், வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக, போதத்தால் வழிபட்டான் உள்ளிருக்கு வேலூரே, பன்னொன்றை இசை பாடும் அடியார்கள் குடியாக, மண்ணின்றி விண்கொடுக்கும் மணிகண்டன் மருவிடம், எண்ணின்றி முக்கோடி வானாளது உடையாதே, புன்னொன்ற பொருதடித்தான் புள்ளிருக்கு வேலூரே, செடியாக உடல் தீர்ப்பான். இந்த பதியத்தில் கடைசி பாட்டு, அவன் தீவினைக்கோர் மருந்தாவான். திருஞான சம்பந்தருடைய வாக்கு, செடியாய உடல் தீர்ப்பான், இந்த துன்பமாகிய உடலையும் தீர்த்து விடுவான். என்ன மறுபிறவி இவனுக்கு வேண்டாம் என்பது. அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றிலும், வண்டு சேர் மயிலாடு துறை அறன் தொண்டர் பாதங்கள் சூழித்துறையிலே, தொண்டர்களுடைய திருவடியை தொழிலால் போர்மானது, எனக்கு அண்டர் வாழ்வும் வேண்டாம் அமரர் இருக்கையும் எனக்கு வேண்டாம் என்பது அப்பர் சாமியுடைய வாழ்க்கு அல்ல. அடியார்களுக்குத்தான் பெருமை. இதை சொல்றார் திருஞான சம்பந்தர், செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கோர் மருந்தாவான், பொடியாடிக்கு அடிவு செய்த புள்ளிருக்கு வேலூரை, கடியார்ந்த பொழிற்காடி கவுனியன் சம்பந்தம் சொல், மடியாது சொல்லவல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே. இந்த பதியத்தவர்த்தன் சொல்லிவிட்டான்னா அவருக்கு மறுபிறப்பு கிடையாது. நமது குருநாதன் சொன்ன வாக்கு இது. இன்னைக்கு கூட கோயில்ல ஒருத்தர் வழிபடும் போது எல்லா சாமிக்கும் பூ கொடுத்துட்டு வந்தாரு, நால்வருக்கு மாத்திரம் கொடுக்கல, பக்கத்துல நின்னார். நான் சொன்னேன் அந்த பையனுக்கு சமய கல்வி போறாரு. நான் சொன்னேன் நம்ம சமுதாயத்தை 7வது நூற்றாண்டில காப்பாற்றி விட்டவர்கள் இந்த 4 பேரும் தானப்பா, அதனால நீ பூ சாத்துறத தவறாமல் இவர்களுக்கும் சாத்துன்னு சொன்ன. அப்படியா சாமி அப்படின்னு பூ எடுத்து கொடுத்தான். இப்படி சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. சமய கருத்துக்களை சொல்றதுக்கு நான் தயங்குறதே கிடையாது எப்பொழுதுமே. ஆ சாமி சொல்றார், செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கு ஒரு மருந்தாவான், பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை, கடியார்ந்த பொடிற்காழி கவுனியன் சம்பந்தன் சொல், மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே. மடியாது என்பது சோம்பல்தனமா இருந்து சொல்லாதே என்பது. சோம்பல் என்பது என் உடம்புலேயே கிடையாது. எத்தனை மணிக்கு எங்க நிகழ்ச்சிக்கு போகணுமோ அந்த நிகழ்ச்சிக்கு போய்கிட்டே இருப்பேன். 51 வருஷமா 80 வயசுல கூட தவறதே கிடையாது. அது மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே என்பது நமது சமயாச்சாரிய சாமியுடைய கருத்து. நாம் அவருடைய கருத்தை மதிக்கத்தான் வேண்டும். நிச்சயமாக அவர்களை விட்டா நமக்கு வேற கதி கிடையாது என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த பதிகம் அப்படி